2016 ஆம் ஆண்டு மே மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி, மகாபாரதம், சில பயண குறிப்புகள், என்ன பார்வை இந்த பார்வை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அபிமன்யுவை கொல்ல காரணமாக இருந்த ஜெயத்ரதனை மறுநாள் சூரிய அஸ்தமனத்துக்குள் கொல்லாவிட்டால் தீயிலே விழுந்து உயிர்விடப் போவதாக அர்ச்சுனன் 13ஆம் நாள் இரவில் சபதம் செய்திருந்தான். இதை கேட்டு அச்சங்கொண்ட ஜெயத்ரதன் அப்போதே போரை விட்டு விலகி ஊர் போய் சேர நிச்சயித்தான். ஜெயத்ரதன் துரியோதனாதிகளின் ஒரே சகோதரியான துசலையின் கணவன். இந்த காரணத்துக்காகத்தான் வனவாச காலத்தில் அவன் பாஞ்சாலியிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்ற சமயத்தில் வெளியே சென்றிருந்த ஐவரிடம் பிடிபட்டு தங்கையின் கணவனை கொல்ல வேண்டாம் என்று தருமபுத்திரன் தடுத்ததால் ஐங்குடுமி வைத்து சில நிபந்தனைகளை விதித்து பீமனும் அர்ச்சுனனும் அனுப்பி வைத்திருந்தார்கள். போர் நேரத்தில் இப்படி ஒரு கடுமையான சபதத்தை அர்ச்சுனன் மேற்கொண்டான் என்று கேள்விப்பட்ட உடனேயே ஜெயத்ரதனுக்கு சாவு நிச்சயம் என்பது புரிந்துவிட்டது. பீமார்ச்சுனர்கள் விதித்த நிபந்தனைகளில் எந்த சபைக்கு சென்றாலும் அங்கே தர்மபுத்திரன் வாழ்க என்பதை ஒத்து உறக்க சொல்லி கோஷமிட வேண்டும் என்பதும் ஒன்று. இது அவனுடைய மான உணர்ச்சியை ஐவருக்கு எதிராக எழுப்பி இருந்தது. இந்த தண்டனை தனியாக இருந்த பாஞ்சாலியை தூக்கி தேரில் ஏற்றி கொண்டு தனக்கு வசப்பட்டவளாக ஆக்கிக்கொள்ள அவன் செய்த முயற்சிக்கு கிடைத்த பரிசு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் தான் செய்ததை மறந்து அவமான உணர்ச்சியால் மட்டுமே பாதிக்கப்பட்ட அவன் போருக்கு கௌரவர்களோடு சேர்ந்து கொண்டான். துரியோதனாதியர் அவனுடைய மனைவியின் நேரடி அண்ணன்மார்கள் என்பதும் ஒரு காரணம். பாண்டவர்களும் துஸ்தலையை தங்களுடைய சொந்த சகோதரியாகவே பாவித்தார்கள் என்பது வேறு விஷயம். இப்படி அவன் போரை விட்டு கிளம்பும் போது இந்த தருணத்தில் அர்ச்சுனனை வெகு சுலபமாக வென்றுவிடக்கூடிய, அவனையே தற்கொலை செய்து கொள்ள வைத்துவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்த்த துரியோதனன், துரோணர் முதலானோர் அதை தடுத்தனர். இதை நம்முடைய காலமே நாளையை பற்றி சிந்தித்தால் தவணையில் ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறோம். மறுநாள் போரில் அர்ஜுனன் ஒருவேளை ஜெயத்ரதனை சென்றடையும் அளவுக்கு அவகாசம் கிடைக்காமல் போய்விட்டால் அது ஒன்றே அர்ஜுனன் இறப்பதற்கு காரணமாகிவிடும். அர்ஜுனனுக்கு எதிராக ஒரே ஒரு அம்பை கூட எய்ய வேண்டியதில்லை. அவன் ஜெயத்ரதனை வந்தடையும் கால எல்லையை சற்றே விரிவாக்கினால் போதும். காலதாமதம் ஏற்பட்டாலே போதும், அவன் தானாகவே இறந்து போவான் என்பது அதிலே முக்கியமான ஒன்று. அர்ச்சுனன் ஜெயத்ரதனை அடையும் காலத்தை நீட்டிப்பதற்குத்தான் துரோணர் அவ்வளவு விரிவான வியூகத்தை வகுத்தார். 13ஆம் நாள் அபிமன்யு உடைக்க முயன்றது பத்ம வியூகம். இது சக்கர வியூகம் என்று தவறாக சொல்லப்படுகிறது. பத்ம வியூக அமைப்பை பற்றி விரிவாக பேச வேண்டும். அந்த தாமரை வடிவம் எப்படி நண்டின் கொடுக்குகளை போல நெருக்கி உள்ளே வருபவனை முழுக்கவே வளைத்து கொள்ளக்கூடியது என்பதையெல்லாம் சித்திரங்களின் உதவியோடு பேச வேண்டும். அதை இன்னொரு முறை செய்யலாம். 14ஆம் நாள் அன்று அர்த்த பத்ம அர்த்த சக்கர வியூகத்தை வகுத்தார். பாதி தாமரை பாதி சக்கரம், இதைத்தான் சென்ற தவணையின் கடைசி பத்தி சொல்கிறது. அதாவது வெளிப்புறத்தில் சக்கர வியூகம், சக்கரத்தின் உள்வட்டத்தில் பத்ம வியூகம், இரண்டையும் பிளக்கவே வெகு நேரம் ஆகும். அதுவும் அர்ச்சுனனை போன்ற வில்லாளிக்கு. உள்வட்டத்தில் உள்ள பத்ம வியூகத்தின் நடுவில் சுச்சி வியூகம், அதாவது ஊசியை போன்ற வடிவம் உள்ள வியூகம். இந்த ஊசியின் கண்ணுக்கு உள்ளே ஜெயத்ரதன் நிறுத்தப்பட்டான். இவ்வளவு விரிவான ஏற்பாடு நடக்கும் சமயத்தில்தான் யுத்த முனையில் 13 நாள் யுத்தத்திற்கு பிறகு எஞ்சியிருந்த கௌரவ சேனையின் அளவு அவ்வளவு விரிவாக கூறப்படுகிறது. துரோணர் நிற்கும் முனைக்கும் ஜெயத்ரதன் நிற்கும் முனைக்கும் இடையில் 6 குரோசம் தூரம் இருந்தது. ஜெயத்ரதனிடம் துரோணர் சொல்கிறார், நீயும் சோமதத்த குமாரனும் மகாரதனான கர்ணனும் அஸ்வத்தாமாவும் சல்யனும் விஷசேனனும் கிருபரும் 100,000 குதிரைகளோடும் 60,000 தேர்களோடும் மத பெருக்கடைந்த 14,000 யானைகளோடும் கவசம் பூண்டிருக்கிற 21,000 காணாட்படைகளோடும் கூடி என்னை அணுகாமல் 6 குரோசத்திற்கப்பால் விலகியிருங்கள். அங்கிருக்கின்ற உன்னை எதிர்த்து இந்திரனோடு கூடின தேவர்களும் போர் செய்து சகிப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் அல்ல. அவ்வாறு இருக்க இந்த எல்லா பாண்டவர்களும் யாது செய்ய போகிறார்கள்? துரோணபர்வம் அத்தியாயம் 87, ஜெயத்ரத பர்வம் தொகுதி 5, பக்கம் 290. 6 குரோசம் விலகி இருக்க சொல்கிறார். ஒரு கவ்யூதி என்பது 2 குரோசம் என்றும் குறிப்பு கிடைக்கிறது. அப்படியானால் 1 குரோசத்தின் அளவுதான் என்ன? கிசாரி மோகன் கங்கூலி ஒரு பெரிய உபகாரத்தை செய்திருக்கிறார். அவருடைய மொழிபெயர்ப்பில் சம இடம் இது. பரத்வாஜா சன் ஓ கிங் செட் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஜெயத்ரதா தை செல்ஃப் சோமதத்தா சன் த மைட்டி கார் வாரியர் கர்ணா அஸ்வத்தாமன் சல்யா விஷசேனா அண்ட் கிருபா வித் 100,000 ஹார்ஸ் 60,000 கார்ஸ் 4 and 10,000 எலிஃபென்ட்ஸ் வித் ரெண்ட் டெம்பிள்ஸ் 1 and 20,000 ஃபுட் சோல்ஜர்ஸ் கிளாட் இன் மெயில் டேக் அப் யூர் ஸ்டேஷன் பிஹைண்ட் மீ அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 miles. There the very gods with Vasava at their head will not be able to attack thee. What need be said therefore of the Pandavas? Book 7. At the distance of 12 miles. அங்கே இருக்கிறது சாவி. ஒரு குரோசம் என்பது 2 மைல். ஒரு கவ்யூதிக்கு 2 குரோசம். எனவே ஒரு கவ்யூதிக்கு 4 மைல் அல்லது சுமார் 6.25 கிலோமீட்டர். இந்த கணக்கு சரியாக இருக்கிறதா என்று கங்கூலியின் மொழிபெயர்ப்பில் எங்கெல்லாம் மைல் என்று வருகிறதோ அங்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்ததில் கணக்கு சரியே என்பது உறுதியானது. அப்படியானால் துரோணர் வகுத்த பாதி பத்ம பாதி சக்கரவியூகத்தின் அளவு 5 கவ்யூதி அகலும் 12 கவ்யூதி நீளம் என்பதை எளிதில் 20 மைல் அகலும் 48 மைல் நீளம் என்று கணக்கிட்டு விடலாம். இதில் சஞ்சயன் பார்த்து சொல்ல வேண்டியதில் பாதிதான். ஏனெனில் இங்கே நிற்பது கௌரவ சைன்யம் மட்டுமே. இத்தோடு பாண்டவ சைன்யம் நிற்கும் பரப்பையும் கணக்கில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தனித்தனி போரையும் சஞ்சயன் விவரித்திருக்கிறான் என்றால் அவனுடைய பார்வைக்கான அவசியம் புரிகிறதல்லவா? இதைத்தான் அந்த ஞான திருஷ்டி என்பது குறிக்கிறது. இனி சூதர்களை பற்றிய விவரங்களுக்கு திரும்புவோம். கர்ணனை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம், அதை மறக்கவில்லை. சூதர்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு கர்ணனை தொடர்வோம். தொடரும் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.